எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நெஞ்சங்களே, இன்று நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், நேர்காணல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள். உலக செல்வங்களை முறையாக பயன்படுத்தினால் புத்தமத துறவி ஒருவர் அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு மரத்தடியில் மிக எளிமையாக வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி கேள்விப்பட்ட அந்த பகுதி மன்னர் ஒரு நாள் அந்த துறவியிடம் சென்று அவர் பாதம் தொட்டு வணங்கினார். ஐயா, தாங்கள் இனிமேல் என் அரண்மனையிலேயே தங்க வேண்டும், அதனால் தங்களை அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். அப்படியா? சரி, அரண்மனை தேரை கொண்டு வா. ஏனெனில் அரண்மனைக்கு போகும்போது அதற்கு தகுந்த ஆடம்பரத்துடன் செல்ல வேண்டும் என்றார் துறவி. இதை கேட்டதும் மன்னருக்கு மனதிற்குள்ளே சந்தேகம் முளைத்தது. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு தேரை வரவழைத்தார். அது வந்ததும் மிக உற்சாகமாக ஏறி அமர்ந்தார் துறவி. மன்னர் அவர் அருகில் அமர்ந்தார். தேர் அரண்மனையை அடைந்ததும் அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என கட்டளையிட்டார் துறவி. இங்கு இருந்தால் மன்னரைப் போல் இருக்க வேண்டும் அல்லவா என்றும் துறவி சொன்னார். இரவில் பஞ்சுமெத்தையில் ஆழ்ந்து தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் நடைப்பயணம், நீச்சல் குளத்தில் குளியல், ஆடம்பரமான ஆடை என்று துறவி மகிழ்வாக எந்த கவலையுமின்றி வாழ்ந்து கொண்டிருந்தார். மன்னரால் அவ்வாறு இருக்க முடியவில்லை. அதனால் ஒருநாள் துறவியிடமே சென்று தங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கேட்டார் மன்னர். மன்னா, நான் மரத்தடியில் வாழ்ந்து வந்தபோது அடிக்கடி நீ என்னை வந்து சந்தித்து ஏதாவது விளக்கம் கேட்பாய். ஆனால் இப்போது என்னை நீ சந்திப்பதே கிடையாது. நீ கேட்க நினைப்பதை தாராளமாக கேள் என்றார் துறவி. ஐயா, நாம் இருவரும் இப்போது அரண்மனையிலேதான் இருக்கின்றோம். ஆனால் தாங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்கள், நான் அப்படி இல்லை. இவ்வளவுக்கும் தாங்கள் முன்பிருந்த நிலையில் கூட இல்லை. நாம் இருவருக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டார் மன்னர். சரி, சற்று என்னோடு வா என்று மன்னரை அந்த நகர எல்லைக்கு அழைத்து வந்தார் துறவி. இங்கே பார், நான் இந்த இடத்தைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். இனிமேல் நான் உன்னோடு திரும்பி வரமாட்டேன். நீ என்னோடு வருகிறாயா அல்லது திரும்பி போகிறாயா என்று கேட்டார் துறவி. அது எப்படி ஐயா, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வர முடியும் என்றார் மன்னர். இதுதான் நம் இருவருக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடு. நான் அரண்மனையில் இருந்தபோது எல்லா பொருட்களையும் கொண்டிருந்தேன். ஆனால் அவற்றில் ஒன்றை கூட நான் உரிமை கொண்டாடவில்லை. நீயோ அனைத்திற்கும் உரிமை கொண்டாடுகிறாய். இதுதான் நமக்குள் இருக்கும் வேறுபாடு. இவ்வாறு கூறிய துறவி அரண்மனை ஆடைகளை அந்த இடத்திலேயே களைந்து மன்னரிடம் கொடுத்துவிட்டு அவர் வழியே நடந்து போனார், திரும்பி பார்க்காமலே. ஆம், இந்த உலகில் உள்ள பொருட்களை முறையாக பயன்படுத்தினால் மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த பொருட்களுக்கெல்லாம் உரிமை கொண்டாடத் தொடங்கினால் கவலை அதிகரிக்கும். நேர்காணல் பிள்ளை வளர்ப்பில் பெற்றோர். திருவாளர் சகோதரர் ஏ. செல்வநாதன் அவர்கள் தருமபுரி மாவட்டம் கோவிலூர் பங்கைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 31 ஆண்டுகளாக நற்செய்தி அறிவிப்பை முழுநேர பணியாக ஆற்றி வருகின்றார். தமிழக ஆயர்கள் பேரவை நடத்தும் மாதா தொலைக்காட்சியிலும் ஆண்டவருடைய திருச்சொற்களை அறிவித்து வருகின்றார். பல இடங்களில் நற்செய்தி கூட்டங்களும் நடத்தி வருகின்றார் இவர். பெற்றோர் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை விவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டி இன்று நமக்கு விளக்குகின்றார் திருவாளர் சகோதரர் ஏ. செல்வநாதன் அவர்கள். வணக்கம் சகோதரர் செல்வநாதன் அவர்களே. தாங்கள் ஒவ்வொரு நாளும் இக்காலத்திற்கு தேவையான தலைப்புகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளால் சிந்தனைகளை வழங்கி வருகின்றீர்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறை பற்றி இன்று முதலில் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். தமிழகத்திலே தருமபுரி மறை மாவட்டம் கோயிலூர் பங்கிலிருந்து சகோதரர் ஏ. செல்வநாதன் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாறு நன்றி கூறுகின்றேன். பெற்றோரும் பிள்ளைகளும் எவ்வாறு இருக்கப்பட வேண்டும் என்கிற நிலையிலே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்று தெய்வீக திருவிழித்திலே அருமையான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு திருவிழியம் சொல்லப்பட்டபடி பிள்ளைகளை வளர்த்துகிற பொழுது அந்த பிள்ளைகள் உண்மையாகவே நல்ல ஒரு பிள்ளையாக அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்பிடிந்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். இதிலே நாம் பார்க்கிற பொழுது நீதிமொழி புத்தகத்தில் நிறைய இடத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழி புத்தகம் 29 15-16 வசனத்திலே பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பிறப்பும் கண்டித்து திருத்தலும் ஞானத்தை புகட்டும், தம் விருப்பம் போல நடத்தப்பட்ட பிள்ளைகள் தாய்க்கு வெட்க வெட்டை வரவிப்பார் என்று. பாருங்கள், அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளை தண்டித்து திருத்து, அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார், மனதை மகிழ்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை நாம் சிறு வயதிலேயே கண்டித்து தண்டித்து திருத்தப்பட வேண்டும். செல்ல பிள்ளைகளாக விற்கு விடக்கூடாது, செல்லம் கொடுக்கணும் தான். அதற்காக அவர்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது. தவறு செய்கிற பொழுது அது கண்டித்து தண்டித்து திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கருத்தை அதே நீதிமொழி புத்தகத்திலே சொல்லுகிற பொழுது, பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே, பிரம்பினால் அடித்தால் சாகமாட்டான். எப்படி பாருங்கள், பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே, நீ பிறப்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்துக்கு தப்பிப்பா என்று அழமையான ஒரு கருத்தை சொல்லியிருப்பதை பெற்றோர்கள் நினைத்து பார்க்கணும். பிள்ளைகளை அப்படியாக கண்டித்து தண்டித்து திருத்தணும். தவறு செய்கிற பொழுது அவர்கள் சொல்லிக் கொடுக்கணும், தண்டிக்கணும், தண்டிக்கணும், திருத்தணும். இது முதலாவது சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. இதையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் அறிந்திருக்கப்பட வேண்டிய வார்த்தை. அடுத்தது நாம் பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு கண்டித்து தண்டித்து திருத்துதல் மட்டுமல்ல, இனச்சட்டம் 6 6 மற்றும் 7 சொல்லுகிறது, இன்று நான் கற்பிக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது யாருக்கு? பெற்றோர்களுக்கு. அடுத்த வசனம் 7 சொல்லுகிறது, நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல், உன் வீட்டில் இருக்கும் போது, உன் வழி பயணத்தின் போது, நீ படுக்கையிலே படுக்கிற பொழுது அவற்றை பற்றி பேசு என்று சொல்லியிருக்கிறது. பாருங்கள், பெற்றோர்கள் இறைவசன வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு படித்து சிந்தித்து தியானித்து உள்ளத்திலே பதிக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுது உண்மையாகவே கடவுளுக்கு பிரியமுள்ள பெற்றோர்களாக அவர்கள் வாழ முடியும். அவற்றை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பைபிளே திருவிழித்திலே ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்படும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு, பதியுமாறு சொல், உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழிபயணத்தின் போதும், நீ படுக்கையின் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு என்று சொல்லுகிறது. பெற்றோர்களாகிய நாம் விவிடித்து படித்து மனதில் வைத்திருப்போம் என்றால் அவற்றை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லப்பட வேண்டும். இதெல்லாம் சிறு வயதிலே நடக்கின்ற ஒரு கருத்து. சிறு வயதிலே சிறு சிறு பிள்ளைகளே, இந்த கருத்தை நாம் பெற்றோர்கள் கொண்டு வர வேண்டும். முதலாவது கண்டித்து தண்டித்து திருத்துகின்ற நிலை. பிள்ளைகள் நன்றாக வளரப்பட வேண்டும். பெற்றோர்களே சிந்தித்து பார்க்கணும். இன்று செல்லம் கொடுக்கணும், செல்லம் கொடுக்கிறது நல்லதுதான், அவர்கள் அன்பு காட்டும் நல்லதுதான், ஆனால் அந்த செல்லத்தோடு நிற்கக்கூடாது. தவறு செய்தால், தப்பிதம் செய்தால் உடனே கண்டித்து திருத்தணும். இரண்டாவது, இறைவசன வார்த்தைகளை வாசித்து பெற்றோர்கள் தன்னுடைய உள்ளத்திலே பதிவித்துக் கொள்ள வேண்டும். சமயம் கிடைக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு படுக்கிற பொழுதும், எழுகிற பொழுதும், முண்டுகிற பொழுதும், வழியிலே போகிற பொழுதும் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார், தெய்வ திருவிடத்தில் இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல 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 அந்த பிள்ளைகள் பக்தியிலும் விசுவாசத்திலும் வாழ்ந்து வளருவார்கள். இது சிறு வயதிலே வருகின்ற ஒரு கருத்து. இப்படியே நாம் பார்க்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதுதான், அந்த வயதுக்கு பின்னாடி அந்த பிள்ளைகள் வளர்ந்துருவார்கள். சில வேளைகளை அன்பானவர்களே, பெற்றோர்கள் செய்கின்ற ஒரு பெரிதான ஒரு தவறு என்று என்றால், எபேசிய திருமுதல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே புனித பவுல் அடிக்கிற மிக தெளிவாக சொல்லுகிறார், தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவர் கேட்ட முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டு வளர்த்துங்கள் என்று. பாருங்கள், தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவர் கேட்ட முறையில் கண்டித்து திருத்தி அறிவுறுத்தி வளர்த்துங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் சில வேலைகளை செய்கின்ற ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கிறது. நானும் குடும்பத்தான், அதனால பெறுகின்றேன். அந்த பிள்ளை பாரு, அந்த பையனை எவ்வளவு பண்ண பிடிக்கிறான், அந்த பிள்ளையை பாரு அவன் அப்படி இருக்கிறான், இந்த பையனை பாரு அவன் அப்படி, மற்றவர்களை பார்த்து புறாநிலையிலே சொல்லுகின்ற கருத்து. அப்படி சொல்ல சொல்ல இந்த பிள்ளைகளுக்கு எரிச்சல் முற்றதாக இருக்கும். மீண்டும் மீண்டுமாக இப்பொழுது பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, இயேசுக்கிட்டே இருக்கக்கூடாது, கண்டிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரத்திலும் தவறு செய்கிற பொழுது கண்டிக்கணும், திருத்தணும். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்னு சொல்லிக் கொண்டு வர வேண்டும்.
சகோதரர் செல்வநாதன் அவர்களே, பெற்றோர் பிள்ளைகளை சிறு வயதில் வளர்க்க வேண்டிய முறை பற்றி கூறினீர்கள். பிள்ளைகள் வளர்ந்த பின்னர் அவர்களை எவ்வாறு பெற்றோர் வளர்க்க வேண்டும் என்பது பற்றியும் சொல்லுங்களேன்.
அந்த குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாடி அந்த பிள்ளைகள் பெரியவர்களாகிடுவார்கள். பெரியவர்களாகிற பொழுது அவளை கண்டிக்க கூடாது, அவளை அடிக்கக்கூடாது, தண்டிக்கூடாது. அந்த வயசிலே அவளை அடிக்கக்கூடாது, தண்டிக்கூடாது. எனவே பிள்ளைகளை பெற்றோர்கள் சிறு வயதிலே, அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று அருமையான ஒரு பழமொழி இருக்கும். எனவே சிறு சிறு பிள்ளைகளாக இருக்கிற பொழுதே அவர்களுக்கு கண்டித்து தண்டித்து திருத்தனும், இரண்டாவது இறைவசன வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு விரத்தனும், மூன்றாவது மற்றளை குறித்து அவர்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடாது. இந்த மூன்று கருத்துக்களையும் பெற்றோர்கள் செய்வார்கள் என்றால் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வளருவார்கள். அது அன்னை மரியாவுடைய படிப்பணியாகவும் கூட நமக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே நன்றி, ஆமீன்.
சகோதரர் செல்வநாதன் அவர்களே, பெற்றோர் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை கடவுள் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி எளிய முறையில் அறிய தந்தீர்கள். வத்திக்கான் வானொலி நேயர் குடும்பத்திற்காக ஆண்டவரை மன்றாடுமாறு கேட்கின்றோம். இந்த செய்திக்கு நன்றி, வணக்கம்.
இறை வார்த்தை உரைத்தது, இது மிகவும் உயர்ந்தது, உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. இறை வார்த்தை உரைத்தது, இது மிகவும் உயர்ந்தது, உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. இது அன்பின் கட்டளை, இறை இயேசு அளித்தது, இது புதிய கட்டளை, புது வாழ்வை தருவது. இறை வார்த்தை உரைத்தது, இது மிகவும் உயர்ந்தது, உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. உன்னை இகழ்வோர்க்கும் உன்னை சபிப்போர்க்கும் ஆசி கூறுங்கள். ஒரு கன்னத்திலே அரைந்தால் மறு கன்னம் காட்டுங்கள். உன்னை இகழ்வோர்க்கும் உன்னை சபிப்போர்க்கும் ஆசி கூறுங்கள். ஒரு கன்னத்திலே அரைந்தால் மறு கன்னம் காட்டுங்கள். பகை வரையும் அன்பு செய்து அணைத்து செல்லுங்கள். பகை வரையும் அன்பு செய்து அணைத்து செல்லுங்கள். இது அடுத்த கட்டளை, இறை இயேசு அளித்தது, இறை வார்த்தை உரைத்தது, இது மிகவும் உயர்ந்தது, உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. இறை வார்த்தை உரைத்தது, இது மிகவும் உயர்ந்தது, உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. இது அன்பின் கட்டளை, இறை இயேசு அளித்தது, இது புதிய கட்டளை, புது வாழ்வை தருவது.
பிள்ளை வளர்ப்பில் பெற்றோர். வத்திக்கான் வானொலியில் இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் திருவாளர் சகோதரர் ஏ செல்வநாதன், தர்மபுரி மாவட்டம் கோவிலூர்.
செய்திகள்.
ஒவ்வொரு புதிய மைல்கல்லையும் நாம் அடையும் வேளையில் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்க கடவுளாலும் இந்த உலக வாழ்வாலும் நமக்கு சவால்கள் விடப்படுகின்றன என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளையோருக்கு ஒரு மடல் வழியே அழைப்பு விடுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் குருத்தோலை ஞாயிறன்று உலகெங்கும் உள்ள மறைமாவட்டங்களில் இளையோரின் நாள் கடைபிடிக்கப்படுவதை அடுத்து இவ்வாண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி சிறப்பிக்கப்படும் இளையோர் நாள் 2020க்கு மார்ச் 5 இவ்வியாழனன்று வெளியிட்டுள்ள செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளார். மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்ற சொற்கள் 2022 நடைபெறவிருக்கும் உலக இளையோர் நாளுக்கென தெரிவு செய்யப்பட்டிருக்கும் மையக் கருத்து என்பதை தன் மடலில் நினைவுறுத்தியுள்ள திருத்தந்தை, அதற்கு முந்தைய இரு ஆண்டுகளில், அதாவது 2020 இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்ற சொற்களையும், 2021 எழுந்து நில், நீ கண்டது பற்றி சாட்சியாக உன்னை ஏற்படுத்தினேன் என்ற சொற்களையும் திருத்தந்தை இளையோரோடு பகிர்ந்து கொண்டுள்ளார்.
திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் திருப்பிட தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரிகளை ஆண்டு ஆன்மீக பயிற்சிகளில் வழிநடத்தி வரும் இயேசுபை அருள்பணி பியேத்ரோ போவாத்தி அவர்கள், மனித வரலாற்றை உடைத்துக் கொண்டு உள்ளே வரும் இறை வார்த்தை மக்களின் அச்சங்களுக்கு மாற்று மருந்தாக அமையும் என்று இப்புதனன்று வழங்கிய தியான உரையில் கூறினார். இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்த நிகழ்வையும் இயேசு கடல் மீது நடந்த நிகழ்வையும் இணைத்து தன் எண்ணங்களை தொகுத்து வழங்கிய அருள்பணி போவாத்தி அவர்கள் இவ்விரு கடத்தல்களும் இரவில் நடைபெற்றன என்பதை சிறப்பாக குறிப்பிட்டு பேசினார். இரவில் கடலில் பயணங்களை மேற்கொள்ளும் மக்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் உள்ளனர் என்பதை தன் தியான உரையில் சுட்டிக்காட்டிய அருள்பணி போவாத்தி அவர்கள் அம்மக்களுக்கு உற்சாகம் ஊட்டுவது நம் முக்கியமான பணி என்பதையும் எடுத்துரைத்தார்.
கொரோனா தொற்று கிருமி COVID-19 உருவாக்கியுள்ள நெருக்கடியை தொடர்ந்து இத்தாலிய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இத்தாலியின் பல்வேறு பகுதிகளில் திருப்பலிகள் தடை செய்யப்பட்டுள்ளன என்று இத்தாலிய ஆயர் பேரவை அறிவித்துள்ளது. லொம்பார்தியா, வெனேத்தோ, எமிலியா ரொமானியா, சவோனா, பெசாரா மற்றும் உர்பினோ ஆகிய பகுதிகளில் இந்த தடை நடைமுறையில் உள்ளதென கூறும் ஆயர் பேரவையின் அறிக்கை, தொற்றுக்கிருமியின் ஆபத்து குறைவாக உள்ள இடங்களிலும் மக்கள் கூடி வருவதை கவனமாக கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா தொற்றுக்கிருமி நெருக்கடியினால் ஒரே இடத்தில் 5,000 அதிகமானோர் கூடி வருவதற்கு பிரெஞ்சு அரசு தடை விதித்துள்ளதை அடுத்து லூர்து நகர் அன்னை மரியா திருத்தலத்தில் ஒரே நேரத்தில் வந்து சேரும் பக்தர்களின் திருப்பயணங்கள் கால வரையறையின்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளன என்றும், அந்த திருத்தலத்திற்கு வருவோரில் பெரும்பாலானோர் நோயுற்றோர் என்பதால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த திருத்தல பொறுப்பாளர்கள் கூறியுள்ளனர்.
அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற வன்முறைகளைத் தொடர்ந்து இந்திய நடுவண் அரசு மக்கள் அனைவரையும் காப்பாற்றும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் கர்னல் ஜோசப் கூட்ஸ் அவர்களும் அந்நாட்டு ஆயர் பேரவையும் இந்திய நடுவண் அரசிடம் விண்ணப்பித்துள்ளனர். இந்தியாவில் வாழும் இஸ்லாமியருக்காகவும் அந்நாட்டில் அமைதி நிலவும்படியாகவும் பாகிஸ்தானில் வாழும் அனைத்து கிறிஸ்தவர்களும் மார்ச் 6 இவ்வெள்ளியன்று சிறப்பு உண்ணா நோன்பும் ஜபங்களும் மேற்கொள்ளுமாறு கராச்சி உயர்மறை மாவட்டத்தின் பேராயரான கர்னல் கூட்ஸ் அவர்களும் பாகிஸ்தான் ஆயர் பேரவையின் நீதி அமைதி பணிக்குழுவின் உறுப்பினர்களும் அழைப்பு விடுத்துள்ளனர். இஸ்லாமியரை குறிவைத்து இந்திய நடுவண் அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளின் மத்தியில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் தன் நாட்டில் உள்ள அனைத்து சிறுபான்மையினரும் காக்கப்படுவர் என்றும், அவர்களுக்கு தீங்கு விளைவிப்போர் கடுமையாக தண்டிக்கப்படுவர் என்றும் தன் டுவிட்டர் செய்தியில் கூறியிருப்பதற்கு பாகிஸ்தான் ஆயர்கள் தங்கள் பாராட்டை தெரிவித்துள்ளனர்.
இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற்று அனைத்து தரப்பினரோடும் உரையாடலை மேற்கொள்ள இந்திய நடுவண் அரசை தாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக இந்தியாவில் பணியாற்றும் இயேசு சபையினர் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். தெற்காசியாவில் பணியாற்றும் இயேசு சபையினரின் மாநில தலைவர்கள் பிப்ரவரி 23 முதல் 29 முடிய நேபாளத்தில் மேற்கொண்ட ஒரு கூட்டத்தில் நடைபெற்ற விவாதங்களின் அடிப்படையில் தெற்காசிய இயேசு சபை அவையின் தலைவர் அருள்பணி ஜார்ஜ் பட்டேரி அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். 2019 டிசம்பர் 11 இந்திய நடுவண் அரசு வெளியிட்ட இந்த புதிய சட்டம் மிக அவசரமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி என்றும், இதைத் தொடர்ந்து இந்தியாவின் பல இடங்களில் நிகழ்ந்த போராட்டங்களை தடை செய்ய அரசு மேற்கொண்ட முயற்சிகளையும் இயேசு சபையினர் வன்மையாக கண்டனம் செய்வதாக இந்த அறிக்கை கூறுகின்றது.
ஐநா நிறுவனத்தின் முன்னாள் பொதுச் செயலர் ஹாவியர் பிரேஸ்தே கொல்யார் அவர்கள் தன் 100வது வயதில் இப்புதனன்று காலமானார். பெரு நாட்டை சார்ந்த முன்னாள் பொதுச்செயலர் பிரேஸ்தே கொல்யார் அவர்கள் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து இவ்வுயர் பதவியை வகித்த ஒரே நபர் ஆவார். பெருநாட்டு தலைநகரில் 1920 ஜனவரி 19 பிறந்த பிரேஸ்தே கொல்யார் அவர்கள் ஐநா நிறுவனத்தின் 5வது பொதுச் செயலராக 1982 முதல் 1991 வரை இந்த அனைத்துலக சமூகத்தை வழிநடத்திச் சென்றார்.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.